بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அவருடைய அருளையும் அவருடைய அன்பையும் பொருத்தத்தையும் மறுமையின் வெற்றியையும் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் எனக்கும் உங்களுக்கும் வேண்டியவனாக, எல்லா மூமின்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை நமக்கு தருவானாக. அவருடைய தண்டனைகளிலிருந்தும் எல்லா விதமான கெடுதிகள் தீமைகளில் இருந்தும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பானவர்களே, இன்றைய நமது அமர்வு சென்ற அமர்வின் தொடர். அதாவது, கண்ணியமான கணவனும் கனிவான மனைவியும் என்ற தலைப்பிலே சென்ற அமர்வில் கண்ணியமான கணவன், கணவனின் குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசினோம். அன்பானவர்களே, இன்றைய அமர்விலே கனிவான மனைவி, அதாவது மனைவியின் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனைவி தனது கணவனோடு எப்படி பழக வேண்டும், என்னென்ன நற்குணங்களை நற்பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும், ஒரு மனைவியிடம் என்னென்ன நற்குணங்கள் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான இறை திருப்தியும் மன நிம்மதியும் உடைய ஒரு குடும்பமாக அமையும் என்பதை பற்றித்தான் இந்த ஒரு சுருக்கமான நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஒரு ஹதீஸை நாம் நினைவு கூறி இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா மதா, அத்துன்யா மதா, வ கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகமே ஒரு சுகம்தான், உலகமே ஒரு இன்பம்தான், உலக இன்பங்களில் உலக சுகங்களில் சிறந்த உயர்ந்த மேன்மையான சுகம் இன்பம் சாலிஹான மனைவி. அல் மர்அது ஸாலிஹா, உலகமே ஒரு இன்பம்தான், ஒரு சுகம்தான், அந்த உலக இன்பங்களில் உலக சுகங்களில் மிக சிறந்தது, மிக உயர்ந்தது, மிக மேன்மையானது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள், சாலிஹான பெண் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை நாம் சிந்தித்து பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சுருக்கமாக ஆழமாக ஒரு உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எல்லா இன்பங்களும் சுகங்களும் அற்குடைகளும் இவ்வுலகத்தில் கிடைக்க பெற்று, அதாவது உலகளாவிய சுகங்கள், உலக சார்ந்த சுகங்கள், இன்பங்கள், மதிப்பு மரியாதைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு ஒருவனுக்கு சாலிஹான மனைவி கிடைக்க பெறவில்லை என்றால், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு எல்லா செல்வங்களும் கிட்டி இருக்கின்றன, மதிப்பு மரியாதை செல்வம் வசதி எல்லாம் கிடைத்திருக்கிறது, ஆனால் வீட்டிலே அவனுக்கு மனைவி சரியில்லை என்றால் அவன் உலக இன்பங்கள் சுகங்கள் அவனுக்கு கிடைத்தன, ஆனால் அவற்றில் சிறந்த இன்பம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அன்பானவர்களே, மனைவி சாலிஹானவளாக அமைந்து விட்டால், கவனியுங்கள், மனைவி சாலிஹானவளாக நல்லவளாக அமைந்து விட்டால், இந்த அமர்வுடைய முழு விளக்கமே சாலிஹான மனைவியினுடைய அந்த அடையாளங்கள் என்ன, குணங்கள் என்ன என்பதை பற்றித்தான். அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம், கவனமாக்கிடு. ஒருவனுக்கு சாலிஹான மனைவி அமைந்து விட்டால் அவனுடைய துன்பங்களும் கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் அவனுடைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் அவனுடைய வறுமையும் நெருக்கடிகளும் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஒருவனுக்கு சாலிஹான மனைவி அமைந்து விட்டால் அவனுடைய வறுமை தூக்கம் துயரம் பொருளாதார நெருக்கடி வேறு விதமான சஞ்சனங்கள் கவலைகள் இவை அனைத்தும் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது. அந்த சாலிஹான மனைவியிடத்தில் அவன் பெறுகின்ற சுகம் இன்பம் அந்த மன மகிழ்ச்சி இந்த துன்யாவின் நெருக்கடிகள் இன்னல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தையும் மறக்க செய்துவிடும், அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். எப்படி கடலில் கரையக்கூடிய அசுத்தங்களை போல, ஒரு கடல்ல கொண்டு போய் அசுத்தத்தை கலக்கிறாங்க, நீங்க ஒரு குளத்துல அசுத்தத்தை கடந்தால் குளம் அசுத்தமா போயிடலாம், ஒரு வாய்க்கால் அசுத்தத்தை கடந்தால் வாய்க்கால் அசுத்தமா போய்விடலாம், ஏன் ஒரு ஆத்துல அசுத்தத்தை கலந்தா கூட ஆறு கொஞ்சம் தூரத்துக்கு அசுத்தமா இருக்கும், ஆனா கடல்ல கொண்டு போய் கலந்தால் அசுத்தமே நல்லதாக மாறிவிடும். அந்த அளவுக்கு கடலுடைய ஆழம் கடலுடைய பவர். அப்ப ஒரு மனைவி சாலிஹான மனைவியாக அமைந்து விட்டால் உலகத்திலே ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை இன்னல்களையும் கசப்புகளையும் நெருக்கடிகளையும் அந்த ஒரு பெண்ணிடத்திலே சாலிஹான பெண்ணிடத்தில் தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. அவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு கணவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த ஆற்றல் அந்த பவர். நான் சொல்றது புரியுதுங்களா? அதே போன்று ஒரு ஆணுக்கு எல்லாம் இன்பமாக எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது, எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது, அவனுடைய வியாபாரம் தொழில் துறை அவனுடைய பணியாட்கள் அவனுடைய பொருளாதாரம் வசதி எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது, ஆனால் அவனுக்கு சாலிஹா, அந்த சாலிஹாக்கு நேர் ஆப்போசிட், கெட்ட மனைவி ஒருத்தி அமைந்து விட்டால் அவன் ஒருத்தி போதுமானது, அவனுடைய அத்தனை இன்பங்களையும் சுகங்களையும் மகிழ்ச்சிகளையும் மாற்றி நரகமாக ஆக்குவதற்கு, அத்தனை இன்பங்களையும் சுகங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி எப்போதும் அவனை கவலையில் டென்ஷனில் எப்போதும் அவனை குழப்பத்தில் டென்ஷனில் பதட்டத்தில் ஆக்கி அவனுடைய மகிழ்ச்சியையே அடியோடு வேரறுத்து விடுவதற்கு கெட்ட மனைவி போதுமானது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவேதான் நமது அறிஞர்களிலே பலர் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்ற துஆவுக்கு விளக்கம் சொல்லும் போது, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துன்யாவில் எங்களுக்கு ஹசனாவை கொடு நல்லதை கொடு என்று அல்லாஹு தஆலா சொல்லித்தரக்கூடிய அந்த துஆவில் ஹசனா துன்யாவில் அழகானது நல்லது எது என்றால் சாலிஹான மனைவி என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா என்று துவா செய்யும் போது நீங்கள் சாலிஹான மனைவியை மனதிலே வைத்துக் கொண்டு கேளுங்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு துன்யாவிலே ஹசனாவை கொடு என்று கேட்கும் போது எங்களுக்கு சாலிஹான மனைவியை கொடு, எங்களது மனைவிகளை சாலிஹானவர்களாக ஆக்கிக் கொடு என்ற எண்ணத்தில் இந்த துவாவை கேளுங்கள் என்று விளக்கம் சொல்கிறார்கள். அதாவது மூத்தவர்கள் தாபீன்களிலே கூட அறிகிறது. அப்ப எந்த அளவிற்கு சாலிஹான மனைவி அல்லாவிடத்தில் வேண்டப்படக்கூடியவள், சாலிஹான மனைவியாக எனக்கு அமைத்துக் கொடு என்று அல்லாவிடத்திலே நாம் வேண்ட வேண்டும், அது ஒரு துவா. இன்னும் பாருங்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாதினா குர்ரத் அயுனின், அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய துவா. யா அல்லாஹ் எங்கள் மனைவிகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தா. ஏன் உலகத்திலே ஒரு பெரிய தோட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பசுமை, எங்கு பார்த்தாலும் கண்ணை கவரும் பூக்கள், மனதை கொள்ளை கொள்ளும் காட்சிகள், நறுமணம் நிறைந்த வண்ண வண்ண பூக்கள், அதிலே கிணறு இருக்கிறது, குளம் இருக்கிறது, எல்லா விதமான செடி கொடிகள் இருக்கின்றன. இந்த துன்யாவிலே ஒருவனுக்கு எல்லாம் கண் குளிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அழகான வீடு, அவன் விரும்பியபடி அழகான வீடு, அழகான தோட்டத்துக்கு நடுவிலே. ஆனால் ஒரு உண்மையான ஆணுக்கு கண் குளிர்ச்சி தோட்டம் துறவுகளிலே இல்லை, வசதியான பங்களாவிலே இல்லை. ஒரு உண்மையான ஆணுக்கு குளிர்ச்சி கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது? சாலிஹான மனைவியில் இருக்கிறது. எல்லாம் கண் குளிர்ச்சியாக அமைந்தது, எல்லாம் கண் குளிர்ச்சி, 99 விஷயங்கள் கண் குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஆனால் மனைவி கண்ணுக்கு எரிச்சலாக அமைந்து விட்டால், மனைவி கல்புக்கு எரிச்சலாக அமைந்து விட்டால், 99 குளிர்ச்சியும் எரிச்சலாக மாறிவிடும் இல்லையா? சொல்லுங்க. எல்லாம் கண்ணுக்கு எரிச்சலா இருக்கு, ஆனா மனைவி குளிர்ச்சியாக அமைந்து விட்டால் எல்லா எரிச்சல்களும் குளிர்ச்சியாக மாறிவிடும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், துவா கேளுங்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாதினா, யா அல்லாஹ் எங்களது மனைவிகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை கொடு, எங்களது பிள்ளைகள் சந்ததிகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை கொடு. எப்படி நீங்கள் சொர்க்கத்தை அல்லாவிடத்திலே தொழுக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் ஆகிரத்தை மறுமையை அல்லாவுடைய பொருத்தத்தை நீங்கள் அல்லாவிடத்திலே கேட்கிறீர்களோ, அது போன்று அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய துவாக்களில் ஒன்றாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே இந்த இரண்டு துவாக்களை நான் உங்களுக்கு ஏன் குறிப்பிட்டேன் என்றால், இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சாலிஹான மனைவியின் அவசியத்தை, சாலிஹான மனைவியின் சிறப்பை, அவள் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு தேவைப்படுகிறாள். சாலிஹான மனைவி ஒருவனுக்கு செல்வத்தை விட, காசு பணத்தை விட, வசதியான பங்களாவை விட, ஆடம்பரமான வாகனங்களை விட சாலிஹான மனைவி ஒருவனுக்கு அவசியம். இது இல்லாமல் வாழ்ந்து விடலாம், இது இல்லாமல் ஆடம்பரமான வீடு, வாகனம், இப்படி பொருளாதார வசதி, இது இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் சாலிஹான மனைவி இல்லாமல் வாழ முடியாது, சாலிஹான மனைவி இல்லாமல் வாழ முடியாது. வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது, வாழ்க்கையிலே ஒரு சுவை இருக்காது. அப்படி சாலிஹான மனைவி இல்லாமல் வாழ்க்கையிலே ஒரு சுகம் இருக்குமே ஆனால், கவனியுங்கள், சாலிஹான மனைவி அமையாமல் பெரிய ஆடம்பரமான வசதியான எல்லாம் நினைத்ததெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே ஒரு ஆணுக்கு முழுமையான திருப்தி இருக்குமே ஆனால், நம்முடைய தந்தை ஆதமுக்கு சொர்க்கத்திலே திருப்தி இருந்திருக்கும் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் என்ன குறை இருந்தது சொல்லுங்கள். ஏங்க, குறை இருக்கிற சொர்க்கமா இருக்குமா? சாப்பாட்டுக்கு குறையா, தோட்டம் துறவுக்கு குறையா, பங்களாவுக்கு குறையா? ஆதம் அலைஹிஸ்ஸலத்தை அல்லாஹ் படைச்சி விட்டுட்டான் சொர்க்கத்துல திருப்தியா. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலம் சந்தோஷமா இருந்தாங்களா? இதர மகிழ்ச்சிகளை கொண்டு இதர இன்பங்களை கொண்டு ஒரு ஆண் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று இருக்குமே ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொர்க்கத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு ஆணால் ஒரு பெண் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆகவேதான் எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது பக்கத்துல பார்த்தா ஹவ்வா நம்ம அம்மா படுத்திருந்தாங்க. யா அல்லாஹ் இது யார் அப்படின்னு கேக்குறான். யா அல்லாஹ் இது யாரு அப்படின்னு கேக்குறான். அல்லாஹ் சொல்கிறான், இதாங்க உங்க மனைவி, ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வேண்டி அப்படியா அப்படின்னு அடிச்சுட்டான். என் மின்னி என்னிலிருந்து வந்தவளா எனக்கு உரியவளா என்று சந்தோஷத்தோடு சிரிப்போடு அணைத்துக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல சாப்பிடுங்கன்னு சொன்னப்ப சிரிப்பு வரல. அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல பெரிய முத்து மாளிகை, வைர மாளிகை, மரகத மாளிகை, ஆறு, நதி எல்லாம் சந்தோஷமே வரல. ஆனா உங்களுக்கு இவங்க மனைவின்னு சொன்னவன சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம அத்தாச்சு இந்த வாலிபர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஆனா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. அப்ப அவன் முகத்துல ஒரு கலை வரும் பாருங்க. அந்த கலை இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சோ தெரியல. வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்ன உடனே அவருடைய சட்டை, அவருடைய நடை, உடை, அவருடைய பாவனை எல்லாம் மாறி அப்படியே வித்தியாசமா இருக்கும். ஆளுடைய நடையிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம், சரி இவங்க வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவனுடைய பேச்சு அதுல அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். கடைசியில பொண்ணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்ப ஒரு மாற்றம். கடைசியில நிக்காக நடக்கும் போது அப்ப ஒரு மாற்றம். நிக்காக நடந்து முடிந்ததற்கு பிறகு அப்ப ஒரு மாற்றம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. ஒரு ஆணுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கிறது உலகத்தில் ஒரு ஆணுக்கு வேறு எதிலும் கிடைக்கவே கிடைக்காது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், திருமண வாழ்க்கையை கொண்டு உலக மகிழ்ச்சி மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய மார்க்கப்பற்றே நிறைவடைகிறது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனின் மார்க்கப்பற்று நிறைவடைகிறது திருமணத்தின் மூலமாக என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அன்பானவர்களே, அந்த திருமண வாழ்க்கை நமக்கு ஒரு மகிழ்ச்சியான குர்ஆனும் சுன்னாவும் வர்ணிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக நல்ல மாற்றங்களை, நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சாலிஹான மனைவி மிக அவசியம். அந்த சாலிஹான மனைவியினுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அன்பானவர்களே, பெண்கள் மனைவிமார்கள் மென்மையாக பேச பழக வேண்டும். அவர்களுடைய பேச்சிலே மென்மை, கனிவு இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த வார்த்தையை நாம் தேர்ந்தெடுத்தோம், கனிவான மனைவி. எப்படி ஒரு பழத்தை தான் நாம் சாப்பிட விரும்புவோம் இல்லையா? ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, காயை உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமா? பழத்தை சாப்பிட விரும்புவீர்களா, காயை சுவைக்க விரும்புவீர்களா? சில காய் நல்லது சாப்பிட்டா என்று சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட முடியும் காயை? ஆனால் ஒரு கனியை காயை விட அதிகமாக சாப்பிடலாம். கனி மனிதனுக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை, மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதுபோன்றுதான் வார்த்தையில் கனிவான வார்த்தை, வார்த்தையில் பேச்சிலே கனிவான பேச்சுகளை உடைய பெண் பெண்களிலே சிறந்த பெண்களில் ஒருத்தி. இன்று பல கணவன்மார்கள் திருமணத்தின் போது அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி திருமணத்தின் மறுநாளிலேயே காணாமல் போய்விடுகிறதே, ஓடி ஒளிந்து கொள்கிறதே. சூரியனை பார்த்த மேகங்கள் ஓடி ஒளிந்து கொள்வதைப் போல சூரியனை பார்த்த இருள் ஓடி ஒளிந்து கொள்வதை போல, திருமணத்திற்கு அடுத்த நாள் ஒரு ஆணுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. அட்ரஸ் தெரியாமல் போய்விடுகிறது. வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, கல்யாணம் நடந்துச்சா பாரட்டு காலை கொஞ்சம் அன்பளிப்பு கொடுப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே பல்லு மட்டும் சிரிக்கும், உள்ள அப்படியே விருப்பார். எல்லாரும் எனக்கு கல்யாணத்தை கொண்டு வாழ்த்து சொல்கிறார்கள், ஆனால் என்னுடைய மனைவியும் என்னுடைய தன்மை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக முஸ்லிம்கள் எல்லோருக்கும், குறிப்பாக முஸ்லிம்கள் எல்லோருக்குமே, அதிலும் மிக குறிப்பாக பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொன்னார்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் அறிவுரை, குறிப்பாக பெண்களுக்கு. அவர்களுடைய பேச்சு மென்மையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதுவான அறிவுரையை பாருங்கள். எல்லாவற்றிலும் அல்லாஹு தஆலா மென்மையை விரும்புகிறான். மென்மை ஒன்றிலே இருக்குமேயானால், அந்த மென்மை அதை அலங்கரித்துக் கொண்டே இருக்கும். மென்மை ஒரு விஷயத்திலிருந்து எடுக்கப்படுமேயானால், எடுக்கப்பட்டு விட்டால், மென்மை இல்லை என்றால் அந்த விஷயம் அசிங்கமாக போய்விடும். அப்ப மென்மை ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு மென்மை மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் கணவனுக்கு ருசியாக ஆக்கி கொடுக்கக்கூடிய உணவை விட, கணவனுக்கு நீங்கள் ஆடைகளை துவைத்துக் கொடுத்து அவற்றை சுத்தம் செய்து முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொடுப்பதை விட, அதெல்லாம் தேவைதான், ஆனா அதை விட நீங்கள் உங்களது கணவனிடம் எப்படி பேசுகிறீர்கள் அது மிக முக்கியம். எத்தனையோ பெண்கள் அவர்களிடத்தில் அழகு இல்லை என்றாலும், அறிவு இல்லை என்றாலும், திறமை இல்லை என்றாலும், அவர்களுடைய பேச்சால், கனிவான பேச்சால் கணவனின் கல்விலே ஒரு அரசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனின் கல்வை தன் பக்கம் வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணிடத்திலே அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, உணவு சமைத்தால் அவ்வளவு ருசியான உணவு, இப்படி எல்லாவற்றிலும் அவளிடத்திலே திறமைகள் இருந்தாலும், ஆனால் அவளுடைய பேச்சிலே கனிவு இல்லாத காரணத்தால், அவளுடைய பேச்சிலே மென்மை இல்லாத காரணத்தால், இனிமை இல்லாத காரணத்தால், மரியாதை இல்லாத காரணத்தால், கணவனுக்கு அந்த பெண்ணுடைய எல்லா விஷயங்களும் எல்லா சிறப்புகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. சொல்றது உண்மையா இல்லையா சொல்ல, பேச்சுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அதே போல ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு சம்பந்தமா சொல்லி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு விஷயத்துக்கு கொடுக்கப்பட்டதா தெரியல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சஹாபி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய அறிவுரைகளை சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே, இது எல்லாவற்றுக்கும் ஒரு அசல் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த நீண்ட அறிவுரைக்கு ஒரு அசல் இருக்கிறது, அந்த அசலை அடிப்படையை உனக்கு சொல்லித்தரட்டுமா? யா ரசூலுல்லாஹ் சொல்லித்தாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாக்கை பிடித்து காட்டினார்கள். சஹாபி பயந்துட்டாங்க, இந்த பேச்சினால் நாங்கள் தண்டிக்கப்படுவோமா, இந்த பேச்சினால் நாங்கள் தண்டிக்கப்படுவோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நரகத்தில் முகம் குப்பர மறுமையில் தள்ளக்கூடிய ஒன்று இந்த பேச்சாக தவிர வேறு எது இருக்க முடியும்? நரகத்தில் மறுமையில் முகம் குப்பர தள்ளக்கூடிய ஒன்று மனிதரின் நாவினால் வெளிப்படக்கூடிய பேச்சாக தவிர எது இருக்க முடியும்? ஒரு மனைவி நினைத்தால் கணவனின் உள்ளத்திலே ஒரு வார்த்தையால் மலை போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். ஒரு மனைவி நினைத்தால் மலை போன்ற மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வரக்கூடிய கணவனின் அந்த மன மகிழ்ச்சியை ஒரு வார்த்தையை கொண்டு கடைத்து தலைமட்டமாக்கிவிட முடியும். ஆகவே கண்ணியமான கனிவான மனைவி அவளுடைய பேச்சிலே மென்மையானவளாக இனிப்பானவளாக இருக்க வேண்டும். லையினதுல் கலாமி ஹுல்வதுல் கலாம். அப்ப நம்ம பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், அந்த தோழர்களின் மனைவிமார்கள், சாலிஹானவர்களின் அந்த மனைவிமார்களுடைய பேச்சுகள் எப்படி அமைந்திருந்தன, அவர்களுடைய பேச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமது பெண்களுக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக அமைந்திருந்தது. கணவனை அழைக்கும் போது, கணவனிடத்திலே பேசும் போது அவர்களுடைய மென்மை, அவர்களுடைய அந்த பணிவு, அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவர், வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவர். தமிழ்ல சொல்வாங்க ஒரு உதாரணம், ஒருத்தர் அட எரும மாடு அப்படின்னு திட்டு, அட மாடுன்னு திட்டு, திட்டக்கூடாது சொல்ற உதாரணம். அதே நேரத்தில் பசுமாடுன்னு சொல்லி, இப்ப பசுமாடுன்னு சொல்லும் போது கோபம் வருமா? அதுவும் மாடுதான். எருமாடு மாடுன்னு சொல்லும் போது வரக்கூடிய கோபம் பசுமாடுன்னு சொல்லும் போது வருமா? வராது. திட்டுற மாதிரியே தெரியாது, ஆனா அதுவும் திட்டுதான். வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது, என்ன வார்த்தைகளை எந்த இடத்திலே தேர்ந்தெடுக்கிறீர்கள், எந்த இடத்தில் என்ன வார்த்தையை பேசப் போகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். பல பெண்கள் இப்படி வார்த்தையை தேர்ந்தெடுத்து பேசாமல், மென்மையான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்காமல், இனிப்பான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்காமல் கணவனின் அன்பை காயப்படுத்தி காயப்படுத்தி கடைசியிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே மிகப்பெரிய தூரம் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் நபி இடத்திலே மென்மையாகத்தான் பேசினார்கள், மனதை காயப்படுத்தும்படி அவர்கள் பேசியதே இல்லை. கவனிங்க ஒரு விஷயத்தை, கொஞ்சம் முக்கியமா கவனிங்க, வரலாற்றுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிமாரிடத்துல வர்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மனைவி கொஞ்சம் பதில் சொல்றாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, நீங்க மக்கால இருக்கும்போது இப்படி வாய் பேச மாட்டீங்க, மதினாவுக்கு வந்து அன்சாரி பெண்களோட சேர்ந்தவன வாய் பேச ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாய்ங்கிறது இன்றைக்கு பேசுற வாய் மாதிரி நினைச்சிடாதீங்க, புரியுதா? இது வாய் அல்ல, ஒலை வாய். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஒலவாய கூட அடைச்சிடலாம், ஊர் வாய் அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நம்ம மனைவிமார்கள் பேசுறது அப்படி கிடையாது, நம்ம தான் பொதுவா சொல்றேன். அவங்க என்ன சாதாரணமா ஏதாவது கேட்டிருப்பாங்க வச்சிருப்பாங்க அவ்வளவுதான். அதுக்கே உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பதில் சொன்னாங்க, ஓஹோ மக்கால இருக்கும்போது அவ்வளவு அடங்கி சாப்பிட்டா இருந்தீங்க, இங்க மதினா வந்த உடனே, மதினாங்கிறது ஒரு நகரம் அல்லவா, சிட்டியில வந்த உடனே இந்த அன்சாரி பெண்களோட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ, பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. மனைவி சும்மா இருக்காம, நாங்க மட்டுமா பதில் பேசுறோம், ரசூலுல்லாஹ் மனைவியே பதில் பேசுறாங்க அப்படின்ட்டாங்க. கோ வந்துச்சு பாருங்க உமருக்கு, நேரா போனாங்க தான் மகள் வீட்டுக்கு. ஹப்சா, ஹப்சா ரசூலுல்லாஹ்ட எடுத்து பேசுறியா, ரசூலுல்லாஹ் பேசுறா எடுத்து பேசுறீங்களா, நீங்க ஏமாந்துடாதீங்க. சுட்டி காட்டுறாங்க யார, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் மேல இருக்கக்கூடிய பிரியம், இவங்க மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரியம், அதனால அவங்களுக்கு இடையில உள்ள அந்த நெருக்கமான ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும், அதை வைத்து நீ ஏமாந்து போய் அந்த மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிடாத, பிரச்சனை ஆயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை ரொம்ப கடிஞ்சுக்கிறாங்க. யாரு? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீ கவனிங்க, இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சம்பவம் பதிவாயிருக்குங்க. எப்படி இப்படி ஒரு சம்பவம் அந்த மதீனா வாழ்க்கையிலே ஒரு முறை பதிவாகி இருக்கிறது? அப்ப என்ன அர்த்தம்? எப்போதுமே சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்தார்கள், இனிமையான ஒரு இல்லறமாக இருந்தது. அந்த ஒரு தடவை நடந்தது கூட அங்கே பதிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிகிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள், தோழர்களுடைய மனைவிமார்கள் மென்மையானவர்களாகவே இருந்தார்கள், இனிமையான பேச்சுகளை உடையவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் பாருங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்துல வர்றாங்க, வந்து தங்களுடைய கணவன் தங்களை அடிப்பதாக முறையிட்டார்கள், கணவன் தங்களை அடிப்பதாக முறையிட்டார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை அழைத்து அறிவுரை சொல்கிறார்கள், ஆண்களை அழைத்து ஆண்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இங்க பாருங்க, அன்சாரி பெண்கள், அந்த மதீனா பெண்கள், அந்த சஹாபிய பெண்மணிகள் கணவன் தன்னை அடித்ததற்கு வார்த்தையாலோ அல்லது அவர்களும் செயல்களாலோ பதில் சொல்லி இருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும்? ஆனால் கணவன் அடித்து துன்புறுத்திய போது கூட அவர்கள் கடினமானவர்களாக வன்மையானவர்களாக அந்த பெண்கள் மாறவில்லை, மாறாக இதை எப்படி திருத்துவது என்று நபியின் மனைவிமார்களிடத்திலே வந்து நபியின் மனைவிமார்களிடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். ஆனால் இன்று மனைவிமார்களிடத்தில் இந்த அணுகுமுறை இல்லாததால் நீ ஏசுனா நான் ரெண்டு மடங்கு அதை விட ஏசுவேன், நீ கோபப்பட்டால் உன்னை விட ரெண்டு மடங்கு கோபப்படக்கூடிய உரிமை திறமை எனக்கு இருக்கிறது, உன்னை விட நான் என்ன இழிச்சவாயனா, உன்னை விட நான் என்ன இழைச்சவனா என்று போட்டி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய பல பெண்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த அன்சாரி பெண்கள் அப்படி செய்யவில்லை, அவர்கள் நபியின் மனைவிமார்களிடத்திலே வந்தார்கள். இப்படி கணவன் அடிக்கின்றார்களே, கணவன்மார்கள் என்ன செய்வது, அதற்கு எப்படி சிகிச்சை செய்வது என்பதாக விளக்கம் கேட்டார்கள், அதற்குரிய சீர்திருத்தத்தை கேட்டார்கள். ஆகவே இந்த விஷயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், பெண்களிடத்திலே கனிவும் மென்மையும் மிக முக்கியமான ஒன்று. பொதுவாகவே கனிவு மென்மை என்பது எல்லோருக்கும் மிக தேவையான ஒன்று, அதிலே பெண்களுக்கு மிக மிக தேவையான ஒன்று, ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு பெண்ணிடத்திலே அழகு இல்லை என்றாலும், செல்வம் இல்லை என்றாலும், வேறு எதை இல்லை என்றாலும் சரி, அவள் மென்மையாக இருந்து விட்டாலே, அவள் இனிப்பான கனிவான வார்த்தைகளை பேசுபவளாகவே இருந்து விட்டாலே, ஒரு கணவனுக்கு அதை விட மன நிறைவு எதுவுமே கிடையாது. இப்ப இந்த மென்மையான வார்த்தை, கனிவான வார்த்தை என்பது எப்போதெல்லாம் வெளிப்பட வேண்டும்? எப்போதுமே வெளிப்பட வேண்டும். அதிலே குறிப்பாக கணவன் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது, ரொம்ப பெண்களை பார்த்தீர்கள் என்றால் கணவன் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது அப்பதான் ரொம்ப பிஸியா போய் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பான். இது என்ன? ஷைத்தானின் வேலை, இது இப்லீசுடைய வேலை. உங்கள் இருவருக்கும் இடையிலே அவன் தூரத்தை ஏற்படுத்துகிறான். கணவன் வீட்டிலிருந்து வெளியே செல்கிறானா, எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு கணவனுக்கு அட்டென்ஷன், அட்டென்ஷனுக்கு தமிழ்ல கவனம்னு சொல்லாமா, கணவனுக்கு கவனம் கொடுப்பது. சமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பிள்ளையோட இருக்கிறீங்க, வேற வேலையில இருக்கிறீங்க, போன் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படியே விட்டுட்டு என் கணவர் இப்போது வீட்டிலிருந்து வெளியே செல்ல போகிறார், என் கணவர் என்னை பிரிந்து செல்ல போகிறார் என்று மனைவி கணவனின் பக்கம் தனது கவனத்தை திருப்ப வேண்டும். அப்படி திருப்பி பாருங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய கணவன்மார்கள் எப்படி மாறுகிறார்கள் என்று பாருங்க. நம்முடைய சகோதரிகளுக்கு அது தெரிவதில்லை. அந்த நேரத்துல தான் ரொம்ப பிஸியா அலட்டிக்கிட்டு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரட்டுமா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், கதவு சாய் வச்சு பூட்டிட்டு போயிடுங்க, யா அல்லாஹ் என்ன பண்ண நசீபி இப்படி அப்படின்னு போவார். அதே நேரத்தில் அந்த மனைவி அந்த வேலைகளை விட்டு விட்டு வந்து கணவனை பார்த்து சிரித்து சந்தோஷமாக பி அமானில்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நீங்கள் செல்லுங்கள். இதுதான் கனிவான வார்த்தை, இனிமையான வார்த்தை. சலாமத்தா போயிட்டு வாங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, வேற எந்த டென்ஷனோடையும் போவாதீங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு நாலு வார்த்தையை சொல்லி கை கொடுத்து சலாம் சொல்லி சந்தோஷம் இன்னொன்னையும் கொடுத்து, அது இப்ப நம்ம சொல்ல வேணாம், அதையும் கொடுத்து அனுப்பி வச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கணவன் அப்படியே பிளாட், வீட்டுக்கு போறவன் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கதை சந்திரும், வீட்டுக்கு வெளியில போகணும்னு நினைச்சா கூட அந்த வார்த்தையில மயங்கி வெளியே போகாம உள்ளார வந்து வெளிப்போ, யாரு கதவு தாப்பா போடணும், இவர் வெளியே போடணும், அவங்க போடுறதுக்கு பதிலா இவர் உள்ளார வந்து கதவு சந்திரும். அந்த மாதிரி மாற்றி அனுப்புவது கணவனின் கனிவு, மனைவியின் கனிவு, இனிமை. எப்பா இவனை விட்டு தப்பிச்சா போதும் நான் ஓடுவோம்டா, இவனை விட்டு தப்பிச்சா போதும் ஓடுவோம் அப்படின்னு கணவன் போனான்னா ஆஹா இங்க சம்திங் கோளாறு தெரியல. கணவன் என் மேல விருப்பமா இல்ல, கணவனுக்கு என் மேல சந்தோஷம் இல்ல, கணவன் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இன்றைக்கு சகோதரிகள் கம்ப்ளைண்ட் செய்யறாங்க. கம்ப்ளைண்ட் என்றால் முறையிடுகிறார்கள். ஏங்க கவனிக்கல மேடம், நீங்க கவனிக்கல. அவர் வீட்டுக்கு வெளியில போகும்போது வந்து சந்தோஷமா அவரை வழி அனுப்பி அவருக்கு துவா செய்து அவருக்கு முசாபா செஞ்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்து அனுப்பி பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க பார்ப்பீங்க. இங்க ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், சில பேர் எல்லாருக்கும் சலாம் சொல்லுவாங்க, மனைவிக்கு சொல்ல மாட்டாங்க. அதே போல சகோதரிகள், நம்ம அம்மா மேடம்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லுவாங்க, கணவனுக்கு சொல்ல மாட்டாங்க வெக்கமா. எல்லாருக்கும் கை கொடுப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட், அதாவது அவங்க தோழிகள் கை கொடுக்கறதுனா பெண்கள் அவங்க தோழிகள் எல்லாருக்கும் கை கொடுத்துப்பாங்க, எல்லார்ட்டையும் மோனக்கா செஞ்சுப்பாங்க. ஆனா கணவனுக்கு கை கொடுக்கறதுல வெக்கம் தான். அது என்னங்க கணவனுக்கு கை கொடுக்கறது, அப்ப வேற யாருக்கு கை கொடுக்கறது? ஒரு பெண் அவள் கை கொடுப்பதற்கு வெட்கத்தை விட்டு சுகத்தோடு இன்பத்தோடு ஒரு ஈடுபாட்டோடு கை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே தகுதியான ஒரே ஒருவன் கணவன் தாங்க. அத்தாக்கு கை கொடுக்கும் போது கூட சாதாரணமாக தான் ஒரு பெண்ணு கொடுக்கணும், தன் சகோதரனுக்கு கை கொடுத்தால் கூட சாதாரணமாக தான் கொடுக்கணும் இல்லையா, தான் பிள்ளைக்கு கை கொடுத்தால் கூட ஆண் பிள்ளைக்கு கை கொடுத்தால் கூட சாதாரணமாக தான் ஒரு பெண்ணு கொடுக்கணும். ஆனால் கணவனுக்கு கொடுத்தால் அல்லாஹு தஆலா எல்லா தடையும் நீக்கிட்டான், நீ எப்படி வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு, ஆனா அங்க கொடுக்கறதே கிடையாது. சலாம் சொல்லும் போது எப்படி சலாம் சொல்றது? ரொம்ப பெண்களுக்கு கணவனுக்கு சலாம் சொல்றதுக்கே வராது, வாயே வரமாட்டேங்குங்க. புருஷனுக்கு சலாம் சொல்றதுக்கு வாயே வரமாட்டேங்க. எப்ப யாவது நபியினுடைய மனைவிமார்கள் நபிக்கு முழுமையா சலாம் சொல்லாம வரவேற்றார்கள் ஒரு ஹதீஸ், ஒரு அதாவது இல்லற குறிப்பில பார்க்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இன்று நமது மனைவிமார்கள் தனது கணவனுக்கு மென்மையான பேச்சை பேச வேண்டும் என்று சொன்னோம், இனிமையான பேச்சை பேச வேண்டும் என்று சொன்னோம். அந்த இனிமையான மென்மையான பேச்சுகளில் மிக சிறந்த பேச்சு அவர்களுக்கு நீங்கள் அன்பாக சலாம் சொல்வது, கனிவாக சலாம் சொல்வது. போன் எடுத்தோடனே நம்பரை பார்ப்பார் அப்படின்னு நம்பர் எடுப்பார், எடுத்து என்னங்க எப்போங்க வரீங்க, என்னங்க எப்போங்க வரீங்க, சீக்கிரம் வாங்க சாப்பாடுலாம் ஆறி போயிட்டு இருக்கு, ஏண்டா சாப்பிட போறோம்னு இருக்கு, ஏண்டா சாப்பிடும். அதே நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு அன்பா சொல்லி என்னங்க நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா வாங்க உங்களுக்காக சாப்பாடு செஞ்சிருக்கிறேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லி வச்சா சுபஹானல்லாஹ், சாப்பிட்ட திருப்தி இங்கேயே வந்து சாப்பிட்ட திருப்தி. அவர் இங்கேயே பார்த்துருவார், அங்க போனதுக்கு பிறகு கஞ்சி இருந்தால் என்ன, கூழ் இருந்தால் என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா எல்லாத்தையும் வெரைட்டிஸ் செஞ்சு வச்சுட்டு, ஏங்க சீக்கிரம் வாங்க சும்மா சும்மா எத்தனை தடவை ஃபோன் பண்றது அப்படின்னு பேசினா அதோட முடிஞ்சு போச்சு. அத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். அப்ப இந்த மாதிரி கணவன் வீட்டிற்கு வெளியே செல்லும் போதும், அதே போல வீட்டுக்குள்ளார வரும்போதும் கணவர் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு கணவனை எதிர்பார்த்திருப்பாள். யாரு? ஒரு அன்பான மனைவி. அப்படி இல்லையா, கணவன் வந்து 5 நிமிஷமா கதவை தட்டாலும் காது கேட்கலன்னு சொல்லிடுறான். யாரு? கணவனின் மீது அன்பில்லாத மனைவி. நீங்க வந்து 5 நிமிஷமா கதவை தட்டிட்டு இருப்பீங்க, என்னன்னா 5 நிமிஷமா கதவை தட்டிட்டு காது கேட்கலங்க, நீங்க பெல்லடிச்சிங்களா கேட்கவே இல்லையே எனக்கு, சலாம் சொன்னீங்களா கேட்கவே இல்லையே எனக்கு, ஒரே படம் போட்ட வேண்டும் உழைஞ்சு முடிச்சு. என்ன அர்த்தம் அங்க? கல்புல சம்திங் இஸ் தேர் மிஸ்ஸிங். அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையை பாருங்க. நபியினுடைய மனைவி நிமிஷம் கணக்கா எண்ணிக்கிட்டு இருந்தாங்க நபி எப்போது வருவார்கள் என்று. ஒரு பெண் கணவனோடு ஈடுபாடு கொண்டிருக்கிறாள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம், ஒரு பெண் கனிவானவள் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் கணவனின் வருகையை எதிர்பார்த்திருப்பது. அப்படி வந்த உடனே கதவை திறந்து சலாம் சொல்லி அன்பா கை கொடுத்து வரவேற்று, அதுக்கு முன்னாடி வரவேற்கிற மாதிரி அவங்க இருக்கணும். எப்படி புரியல உங்களுக்கு? ஒரு ராஜா வர்றாருங்க, ராணி வரவேற்கணும், எப்படி வரவேற்பாங்க? எப்படிங்க வரவேற்பாங்க? ஒரு ராஜா வீட்டுக்கு வரும்போது கணவர் யாருங்க? மனைவிக்கு ராஜா. நீங்க நாட்டு ராஜா தான், ராஜா கிடையாதுங்க, அது நாட்டு ராஜா மக்களுக்கு ராஜா. ஒரு பெண்ணுக்கு ராஜா யார்? கணவன். ஒரு ஆணுக்கு ராணி யார்? நம்மால ஏதோ ஒரு ராணியை பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கிறான், வீணா போனோம். உனக்கு ராணி யார்? உங்களுக்கு ராணி உங்கள் மனைவி. சகோதரிகளே, உங்களுக்கு ராஜா உங்களது கணவன். ஆமா, நீங்கள் அப்படி உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்படி நீங்கள் உணர வேண்டும். நீங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தீங்கன்னா ராஜா ராணி நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜா வரும்போது ராணி வரவேற்கணுங்க, எப்படிங்க வரவேற்பாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த பாருங்க, அழகான அலங்காரத்தோட வரவேற்கணும். என்ன அலங்காரம்? வீடெல்லாம் அலங்காரம் இருக்கு, அம்மா மட்டும் நைட்டில இருக்காங்க. எப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டு அழுக்காயி நாத்தமாயி வீசுற வீச்சம் பா, திரும்ப கதவு சாத்திட்டு ஓடி போயிடலாமான்னு. அந்த மாதிரியில இருந்தா கணவனுக்கு என்னப்பா சந்தோஷம் இருக்கும்? இருக்குமா? இருக்கு. அலங்காரத்தோடு வரவேற்பது, ஆடையில் அலங்காரம், ஆடையில் அலங்காரம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, பேச்சில் அலங்காரம். பேச்சில் அலங்காரத்தில் சிறந்தது முதல்ல சலாம், முந்திக் கொண்டு சலாம் சொல்வது. கணவன் சொல்வதற்கு முன்பு பெண் சொல்வது. அப்படி கணவனே சொல்லிட்டாலும் அவர் வீட்டுக்குள்ளார வரும்போது தாம் பங்குக்கு ஒரு தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து, சலாமத்தா வந்தீங்களா, சந்தோஷமா வந்தீங்களா, எல்லாம் இன்னைக்கு இன்றைய வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடந்தனவா, அல்ஹம்துலில்லாஹ் கவலை விடுங்க, அல்லாஹ் லேசாக்கிவா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கச்சிவா, வாங்க சந்தோஷமா அப்படின்னு ஒரு பெண் வரவேற்றாள் என்றால் எல்லாத்தையும் மறந்துடுவான். இவ அங்கிருந்து நிறைய டென்ஷன்ல வந்திருப்பா பாருங்க, எல்லாத்தையும் அப்படியே மனைவிட்ட கொட்டி ஃப்ரீ ஆயிடுவான், ரிலாக்ஸ் ஆயிடுவான். அவர் வரும்போது அப்படியே கண்ணெல்லாம் இந்த வேட்டைக்கு போற புலிக்கண்ணு மாதிரி, வேட்டைக்கு போற புலிக்கண்ணு எப்படி இருக்கும் பார்த்தாலே பயம் வந்துடும், அந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸ பார்த்தாலே எப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க இருந்துடா இந்த ஸ்ரீதேவிக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கோலத்துல இருந்தா. அதுக்கப்புறமா பேச்சு, அதுக்கப்புறமா பேச்சு, எல்லாம் தீப்பொறி பறக்கிற மாதிரி பாப்பா நேரம் போவாரு. அல்லா சாப்பாடுறீங்களா? வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம். தண்ணி வேணுமா? ஒண்ணு வேணாம். என்ன ஆளை விடு, நான் தூங்க போறேன். என்ன ஆளை விடு, நான் என்னங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிட்டீங்க, இல்ல இல்ல நான் சாப்பிட்டேன். என்னங்க எதுவும் வேணாமா? ஒண்ணும் வேணாம். என்னங்க வேணும்? என்ன ஆளை விடு, படுக்கையை விடு, தூங்க போறேன். முடிஞ்சுங்க கடை. அப்ப அவனுக்கு அந்த தூக்கத்தில் தான் அவன் அதை மறக்க முடியும். வேற வழி இல்லை, முடிச்சுக்கிட்டு இருந்தா வம்பா போயிடும். பாருங்க என்ன ஆச்சு பாருங்க, எல்லாம் இனி பங்களால இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் ருசி எல்லாம் வசதி இருந்து என்ன பிரயோஜனம். அதனால இந்த வார்த்தையில் வார்த்தையில் இனிமை. அதே போல ஒரு பிரச்சனையை பத்தி கேட்கறதா இருந்தாலும் கூட, ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதாக இருந்தாலும் கூட, பிள்ளைகளை பற்றி குறை சொல்வதாக இருந்தாலும் கூட, தனது நெருக்கடியை பற்றி எதுவும் சொல்வதாக இருந்தாலும் கூட, தன்னுடைய துன்பத்தை பற்றி எதையும் முறையிடுவதாக இருந்தாலும் கூட எப்படி சொல்ல வேண்டும்? முதல்ல வீட்டிலிருந்து வந்தவங்களை அவருடைய சுய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி ஒழுவெல்லாம் செய்ய வச்சுட்டு நிம்மதியை உட்கார வச்சு, முதல்ல அவர் பசியா இருந்தா அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அதே போல வீட்டை நறுமணமாக வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நம்ம வீடுகள்ல அதெல்லாம் தெரியாது. நம்ம வீடுகளில் நறுமணமாக வைக்கிறதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு ஊதுபத்தி பற்றி வச்சு சாம்பிராணி போட்டு மூச்சு விடாமல் மனுஷனெல்லாம் ஆஸ்துமா நோய்க்கு ஆளாக்கி மூச்சு திணற வச்சு, எப்பா என்னப்பா இது ஊடா கொகையா ஒரே புகை மூட்டமாக இருக்குன்னு ஆக்கிடுவாங்க. அதுவல்ல, இன்றைக்கு எவ்வளவோ நறுமணங்கள் வந்து விட்டன. அந்த நறுமணங்களை கொண்டு வீட்டை நறுமணமாக ஆக்கி வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சு அவர் நல்ல ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு பசியார சாப்பிட்டுட்டாரா, அவர் மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டாரா, அதுக்கப்புறமா ரொம்ப மென்மையா சொல்லணும் இல்லையா? இன்றைய மனைவிமார்கள் செய்யக்கூடிய பிரச்சனை என்ன? பேச்சில கனிவும் இல்லை, பேச்சில இனிமையும் இல்லை. வந்த உடனே பிரச்சனையை போட்டு உடைச்சிட வேண்டியது. கதவை திறப்பாரு, திறந்த உடனே அந்த வேட்டைக்கு போற புலி கண்ணு மாதிரி இருக்கும். பாப்பாரு மாடி என் ராணி கண்ணு இப்படி மாறி இருக்குது அப்படின்னு பயத்தோட உள்ளார வருவார். வந்த உடனே என்னங்க உங்க அண்ணனை பாருங்க, உங்க அண்ணன் மனைவியை பாருங்க, உங்க தம்பி என்ன செஞ்சாரு தெரியுமா, உங்க அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, உங்க அத்தா என்ன சொன்னாரு தெரியுமா, ஏதாவது ஒன்ன போட்டு AK-47 வச்சு சுடுற மாதிரி டமா 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 டமான்னு சுட்ட உடனே அதோட பாப்பா தொலைஞ்சிச்சா. அவர் ஏதாவது ஒரு மூடோட வந்திருப்பார். கடைசியில எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா பிரச்சனை ஒண்ணும் இருக்காது. இப்படி கவனிங்க, இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க போறோம். ஒண்ணுமே இருந்திருக்காது, சப்பா மேட்டரா இருக்கும். நம்ம மெட்ராஸ் மொழியில சொல்றதா இருந்தா எப்படி, சப்ப மேட்டர், ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனா சொல்ற மெத்தட பார்த்தீர்கள் என்றால் அப்படியே அதுக்கு ஒரு பில்டப் போட்டு, உங்க அண்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா, அப்படி இப்படி என்னங்கம்மா சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்னங்க நீங்களே போன் போட்டு கேளுங்க, போன் போட்டு என்னண்ணா என்ன சொன்னீங்க, ஏதாச்சும் சும்மா கேட்டிருப்பாரு, ஏதாவது விசாரிச்சிருப்பாரு, அவ்வளவுதான், ஒன்னும் இருந்திருக்காது மேட்ரு. கடைசியில் அதை ஒரு பில்டப் பண்ணி ஊதி பலூனை பெருசாக்குற மாதிரி ஆக்கி, கடைசியில் பலூனை குத்துனா எப்படி புசுக்குன்னு போற மாதிரி போயிருக்கு. ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணும் இல்லாத ஒண்ண பெருசாக்கி அவ்வளவு பூதகரமாக்கி சொல்லியிருப்பாங்க. இங்கதான் நம்ம புரியணும், இன்றைய சகோதரிகள் ஒன்றுமில்லாத ஒன்றை எப்படி ஊதி பெரிதாக்குகிறார்கள், கணவனை குழப்புகிறார்கள், கணவனை திகைக்க வைக்கிறார்கள், கணவனை கவலைக்குள்ளாக்கி விடுகிறார்கள், கணவனின் இன்பங்களை எல்லாம் தொலைக்க வைத்து விடுகிறார்கள். அந்த டென்ஷன் அவனுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் அல்ல, சில பேருக்கு சில நாட்களே ஆனாலும் ஆகலாம். இங்க ஒரு விஷயத்தை பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லி நான் சொல்றேன். அன்றைய சஹாபிய பெண்மணிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அன்றைய கவனிங்க, அன்றைய இங்கேதான் சஹாபிய பெண்மணிகளும் நமது காலத்து பெண்மணிகளும் வித்தியாசப்படுகிறார்கள். அங்கே பிரச்சனை மிகப்பெரியதாக இருந்தது, ஆனால் கணவனுக்கு அதை சொல்லும் போது அவ்வளவு சாதாரணமாக்கி சொன்னார்கள். இங்க பிரச்சனை ஒன்றுமே இருக்காது, ஆனா பிரச்சனை ஆக்கி சொன்னார்கள். பிரச்சனை இருந்தாலும் சின்ன அற்ப பிரச்சனையாக இருந்திருக்கும், ஆனால் அதை பெரிதுபடுத்தி சொன்னார்கள். அதை குழப்பமடையும்படி, மனம் தடுமாறும்படி, சண்டை சச்சரவுகள் உண்டாகும்படி சொன்னார்கள். ஆனால் அங்கே நபிமார்களின் காலத்திலே, சஹாபாக்களின் காலத்திலே இருந்த பிரச்சனையை எளிதாக்கி, பிரச்சனையே இல்லாததை போன்று அதை மாற்றி, கணவனின் மகிழ்ச்சியில் எந்த விதமான ஒரு கீறலும் விழுந்து விடாத அளவிற்கு அந்த பிரச்சனையை அப்படியே சுமூகமாக்கி சொன்னார்கள். ஒரு சம்பவம் சொல்லட்டுமா உங்களுக்கு? அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியார் உம்மு சுலைம், சரியா? அல்லாஹு தஆலா சொர்க்கம் யாருக்கு மறுமையில் கண்டிப்பாக உண்டு என்று வாக்களித்தானோ அவர்களில் இந்த பெண்ணும் ஒருத்தி. இவங்க பேர் என்ன? உம்மு சுலைம். சுப்ஹானல்லாஹ். இந்த தன்மை இருந்திருக்குமே ஆனால் எப்படி அல்லாஹ் அப்படி செய்யாமல் இருந்திருப்பான்? ரப்புல் ஆலமீன். சில பேருக்கு தெரியாது, அஷரத்துல் முபஷ்ஷரான 10 சஹாபாக்களை மட்டும்தான் விளங்கி இருப்பாங்க. சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்கள் 10 சஹாபாக்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த 10 சஹாபாக்கள் யார் என்றால், ஒரே ஹதீஸில் அவங்க பேர் வந்திருக்கும். ஆனா தனித்தனியா நபி அவர்கள் சொர்க்கம் உண்டு என்று வாக்களித்தவர்கள் நிறைய பெண்கள், ஆண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களில் ஒருவர் தான் யார்? உம்மு சுலைம். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. இந்த காலத்தில் இருந்த மாதிரி மருத்துவம் அங்க இருந்துச்சா? இல்லை. அந்த மருத்துவம், அதாவது அந்த குழந்தை உடல்நிலை சரியில்லாம ரொம்ப காய்ச்சலா, வலியா, வேதனையால அந்த குழந்தை அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள், ரெண்டு நாள், அபு தல்ஹாவுக்கு ரொம்ப பிரியம் அந்த குழந்தை மேல. ஒரு நாள் மகரிபு நேரத்துல, 3வது நாள், அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அபு தல்ஹா வச்சு குழந்தைய வச்சு துவா செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இருங்க, நான் போய் ரசூல்லாவோட இஷா தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு போறாங்க. போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொழுது துவாலாம் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ரொம்ப கவலையா வர்றான். இங்க வந்து பார்த்தா உம்மு சுலைம் ரொம்ப அலங்காரமா இருக்காங்க, ரொம்ப அலங்காரமா இருக்காங்க, நறுமணமா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த குழந்தை காய்ச்சலா, உடல் சரியில்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த மனநிலையிலிருந்து மாறிய அபு தல்ஹா மனைவியின் அந்த அலங்காரத்தை, மனைவியின் அந்த ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான அவளுடைய சிரிப்பு, அவளுடைய முகம், வரவேற்பு இவற்றையெல்லாம் பார்த்து குழந்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த உடல்நிலை சரியில்லாததால் ஏற்பட்ட அந்த மனக்கவலையை மறந்து விடுகிறார் அபு தல்ஹா. எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. மறந்துவிட்டு மனைவியிடத்தில் பேச ஆரம்பிக்கிறார், மனைவியோடு சாப்பிட ஆரம்பிக்கிறார். இடையிலே ஞாபகம் வருகிறது, மாதா ஃபஅலல் இப்ன், நமது குழந்தை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். யார் கேட்பது? யார்? அபு தல்ஹா. அல்ஹம்துலில்லாஹ், அந்த குழந்தை நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன வார்த்தை பாருங்கள், இதான் சொன்னேன் உங்களுக்கு, என்ன வார்த்தையை தேர்ந்தெடுப்பது? பொய்யும் சொல்லக்கூடாது, ஆனா உண்மையா இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும். சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், குழந்தை நிம்மதியாக தூங்குகிறது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி, போய் தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு அபு தல்ஹா இருந்தான். அன்றைய தினம் அந்த கவலையெல்லாம் மறந்து, இத்தனை நாட்களாக குழந்தை குழந்தையினுடைய அந்த சிரமத்தை பார்த்து மன கவலைப்பட்டு கொண்டிருந்த அபு தல்ஹாவிற்கு உம்மு சுலைமுடைய அலங்காரமும், உம்மு சுலைமுடைய இனிமையான இனிப்பான அந்த வரவேற்பும், இனிப்பான அந்த உபசரிப்பும் அந்த கவலையெல்லாம் மறக்க செய்து உம்மு சுலைமோடு மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்து விடுகிறது. கவனியுங்கள், புரியுதா? முடிஞ்சு. காலையில சுபுகு தொழுதுட்டு அபு துல்ஹா வர்றார். குளிச்சு சுபுகு தொழுக போயிட்டு தொழுதுட்டு சுபுகு தொழுகைக்கு பிறகு வர்றார். வந்த உடனே உம்மு சுலைம் கேட்கிறாங்க, அபு துல்ஹா, ஒரு கூட்டத்தார்கள் உங்கள்கிட்ட ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறாங்க, ஒரு அமானிதம் கொடுக்கிறாங்க. கொடுத்துட்டு அவங்க திரும்ப கேட்கிறாங்க, நீங்க அதை கொடுப்பீங்களா கொடுக்காம மறுப்பீங்களா என்று கேட்கிறார்கள். சொன்னாங்க, இது என்ன பேச்சா இருக்கு? அமானிதம் கொடுத்து திரும்ப கேட்டால் கொடுத்து விட வேண்டுமே, எப்படி மறுக்க முடியும் என்று சொன்ன உடனே அதற்கு பிறகு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், இஹ்தஸிப் இப்னக, அபு தல்ஹா, உங்களது பிள்ளையை, உங்களது மகனை அல்லாவிடத்தில் நன்மைக்குரிய கூலியாக நீங்கள் மதித்துக் கொள்ளுங்கள். உங்களது மகனை அல்லாவிடத்தில் நன்மையாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள். என்ன அழகான வார்த்தை பாருங்க. உங்க மகன் செத்து போயிட்டான், உங்க மகன் மௌத்தா போயிட்டான், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்தை அல்லாஹ் பறிச்சுக்கிட்டான், உங்களுக்கு இப்ப சந்ததி இல்லாம போச்சு, நீங்க பெத்த குழந்தை மௌத்தா போச்சு, வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போச்சு, அப்படி இப்படி ஒன்றை செய்து அதற்குரிய வெகுமதியை அல்லாவிடத்தில் எதிர்பார்ப்பது. உங்களது குழந்தையை நீங்கள் அல்லாவிடத்தில் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை எடுத்துக்கொண்டான். சின்ன வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை! இது என்ன பிரச்சனை சொல்லுங்க. முதல்ல குழந்தை வீட்டில் மூத்தா போறது இன்றைக்கு நடந்திருக்குமே, ஆனால் அல்லாஹ் எல்லாருக்கும் குழந்தைகளை பறக்கத்தா ஹயாத்தோட கொடுக்கட்டும். கணவன் வீட்டுக்குள்ளார வர்றானோ இல்லையோ, எங்க இருந்தாலும் எப்படியெல்லாம் பதட்டம், எப்படியெல்லாம் கதறல், ஒப்பாரி, எப்படியெல்லாம் மோசமான வார்த்தைகள் வெளிப்படுகின்றன, ஆனால் அங்கே பாருங்கள், உண்மையிலேயே வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை மூத்துதானே, அதுக்கு மேல ஒரு முசீபத்து கிடையாது. ஏன்னா மௌத்த மட்டும் அல்லாஹ்வுல குர்ஆன்ல முசீபத்துனே சொல்றாங்க, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முசீபத்துன். அதே போல முசீபத்துல் மௌத், மௌத்து ஒரு பெரிய முசீபத்து தான். அதையே அந்த காலத்து பெண்மணிகள் ஒன்றுமே இல்லாததை போன்று ஆக்கி, எதற்காக? கணவனின் கல்புக்காக, கணவனின் கல்புக்காக. கணவனின் கல்வை காயப்படுத்தி விடக்கூடாது, கணவனின் மகிழ்ச்சியை கலங்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அதை அப்படியே சைலண்டா ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அதுக்கு பிறகு அவர் வந்து கேட்கும் போது கூட இருக்கு அந்த குழந்தை பாட்டுக்கு இருக்கட்டுமே என்னத்த பேசி அப்படி சொன்னாங்களா, நிம்மதியாக தூங்குகிறார். உண்மையிலே மூத்துதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான தூக்கம், சொன்னது உண்மை. அடுத்து கணவன் இந்த சோதனையை தாங்கிக் கொள்ளும்படி, அடுத்து பாயிண்ட்ல அதுவும் வரும் பின்னாடி, உண்மையிலே சோதனை, உண்மையிலேயே பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனையை சொல்வதற்கு முன்பு அதற்கு ஒரு பீடிகை, ஒரு முன்னுரை, ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறாங்க, அந்த பிரச்சனையை தாங்கிக்கிறதுக்கு உண்டான தாக்கத்தை கல்புல கொண்டு வருவதற்காக. ஒரு கூட்டம் உங்களிடத்திலே ஒன்றை அமானிதமாக கொடுக்கிறார்கள், அதை திரும்ப கேட்டால் கொடுப்பீர்களா இல்லையா? அப்ப சஞ்சலப்படணும் கவலைப்படணும்னு இருக்கிறவனுக்கு கூட இதை சொன்னதுக்கு பிறகு உங்க புள்ள மௌத்தாயிட்டான், அல்லாஹ் அந்த புள்ளைய எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு அந்த சஞ்சலம் வருமா, அந்த கவலை வருமா, புலம்புவானா, அவன் தடுமாறுவானா? தடுமாற மாட்டான். சரி, நீ பாருங்க, இதான் பல நேரங்களில் உண்மையிலே ஈமான் உள்ள ஒரு பெண், நல்ல கவனிங்க, பல நேரங்களில் ஈமான் உள்ள ஒரு பெண் ஆணை விட ஈமானிலே உறுதியானவளாக இருப்பான். ஒரு பெண் ஆணை விட ஈமானிலே உறுதியானவளாக இருப்பான். சில நேரங்களில் ஆண்கள் கூட தடுமாறி விடுவார்கள், ஆனால் பெண்கள் தடுமாற மாட்டார்கள். இதுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவியை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஈமானுக்கு உதாரணமாக நமக்கு சொல்கிறான் இல்லையா? ஒன்று. இரண்டாவது, நபியினுடைய காலத்திலே துன்பப்பட்ட, சிரமப்பட்ட, கொடுமைப்படுத்தப்பட்ட எத்தனையோ ஆண் சஹாபாக்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு சில நேரங்கள்ல அந்த காபிர்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர்களை திருப்திப்படுத்தும்படியா ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அதை மன்னிச்சிட்டான். ஆனா கடைசி வரைக்கும் காபிர்களை திருப்திப்படுத்தும்படியான எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் என்று உறுதியா இருந்து உயிர் நீத்த ஒரு மனிதர் உலக வரலாற்றிலே, குறைஷிகளுடைய அந்த மக்கா வாழ்க்கையிலே ஒரு மனிதர் பதிவு செய்யப்படுகிறார் என்று சொன்னால் சுமையா ரதியல்லாஹு அன்ஹா தான். யாரு? அடி என்னத்தை வேணாலும் அடிச்சுக்க, எப்படி வேணாலும் அடிச்சுக்க, கடைசியில் அபூஜஹல் ஈட்டியால அவங்களுடைய மர்மஸ்தானத்தில் பெண் உறுப்புல குத்த போறான், குத்துறான். ஒரு தடவை குத்துறா செத்துருவாங்களா? அப்ப கூட நான் உனக்கு வெறுப்பூட்டக்கூடிய இந்த ஷஹாதத்து தௌஹீதை தவிர எதையும் நான் சொல்ல மாட்டேன் என்று இறுதி வரை களிமாவைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தப்பிப்பதற்காக ஒரு முறை கூட அவர்களை திருப்திப்படுத்தும்படியான வார்த்தையை சொல்லவில்லை. இறுதியில் ஷஹீதாகவே ஆகிவிடுகிறார். புரியுதா இல்லையா அன்பானவர்களே? ஆகவே இந்த பெண்களிடம் அவர்கள் ஒரு சிறந்த பெண்மணியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடத்திலே கனிவு அவசியம். லையினதுல் கலாமி வஹுல்வதுல் கலாம், பேச்சிலே மென்மை இருக்க வேண்டும், பேச்சிலே இனிமை இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். அபு துல்ஹாவுடைய சம்பவத்திலே நாம் பார்த்தோம், பிரச்சனை இருந்தது ஆனால் அதை பிரச்சனையே இல்லாததை போன்று ஆக்கி சொன்னார்கள். கஷ்டமான ஒரு துயரமான ஒரு நிகழ்வை கூட அதை அப்படியே சாந்தப்படுத்தி அவரை மகிழ்ச்சியாக்கி அவருக்கு அந்த டென்ஷனை கொடுக்காமல், அந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருந்தால் எப்படிப்பட்ட ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கும், அவற்றையெல்லாம் நீக்கி சொன்னார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு குணம். இன்னும் இன்ஷாலா இது போன்று ஒரு 10 விஷயங்களை குறிப்பாக ஹதீஸிலிருந்து நாம் எடுத்திருக்கின்றோம். அடுத்தடுத்த அமர்வுகளில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆக ஒரு மனைவிதான், அவள் சாலிஹானவளாக இருக்கும் போது அவளும் தனது குடும்பத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொள்ள முடியும், கணவனையும் சொர்க்கவாசியாக ஆக்க முடியும், தானும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், கணவனையும் மகிழ்ச்சி உடையவனாக மாற்ற முடியும். அதற்கு ஒரு சாலிஹான மனைவிக்கு முதலாவது தேவை அவள் தன்னுடைய பேச்சை திருத்திக் கொள்வது, அந்த பேச்சை மென்மையாக்கிக் கொள்வது, அந்த பேச்சை இனிமையாக்கிக் கொள்வது, கணவனை காயப்படுத்தும்படியான, கணவனை வருத்தும்படியான, கணவனுடைய உள்ளத்தை கலங்கப்படுத்தும்படியான, பதஷ்டப்படுத்தும்படியான, கணவனுக்கு கோபத்தை ஊட்டும்படியான எந்த வார்த்தைகளையும் அவள் பேச மாட்டாள், பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நமது சகோதரிகள் எடுத்துவிட்டால் அந்த குடும்பத்தை விட ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு குடும்பம் இருக்காது. அத்தகைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தருவானாக. மற்ற பண்புகளை இன்ஷா அல்லாஹ் தொடர் அமர்வுகளிலே பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ அலீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.